ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்டே மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசு தின கொண்டாட்டங்களில் ஐரோப்பிய ஆணையம் மற்றும் கவுன்சிலின் தலைவர்கள் பங்கேற்றது ஐரோப்பிய யூனியன் உடனான நல்லுறவின் மைல்கல் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து வகை பயிர்களையும் 100% கொள்முதல் செய்ய அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். கிரீஸ் நாட்டின் பிஸ்கெட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தெற்காசிய ஆடவர் ஃபுட்சால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்டே மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையிலான நாட்டின் முன்னேற்ற பயணம் என்ற தலைப்பிலான பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கின் கட்டுரையை பிரதமர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். குடியரசு என்பது சமூக நீதியை முன்னெடுத்துச் செல்வதாகவும் மக்களை உள்ளடக்கிய பொருளாதாரத்தை சாத்தியமாக்குவதாகவும் இருக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி அதில் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மக்களுக்கான குடியரசை உறுதி செய்வதுடன் அரசியலமைப்பு சட்டத்தின் தொலைநோக்கு பார்வையை நிலைநிறுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். துவரை உள்ளிட்ட அனைத்து பயிர் வகைகளையும் 100% குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசு தின விழாவில் பங்கேற்ற விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர் இதன் மூலம் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விவசாயம் தொடர்ந்து நீடிப்பதாகவும் விவசாய சாகுபடி மற்றும் தொடர்புடைய பணிகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ 70% மக்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே அதிக அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஸ்மதி உள்ளிட்ட அரிசி ரகங்கள் விற்பனை மூலம் விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைத்து அவர்கள் பலனடைந்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான இருதரப்பு நல்லுறவை வலுப்படுத்தவும் நீடித்த வளர்ச்சியை உருவாக்கவும் இந்தியா விரும்புவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா தேசிய தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் மக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் நீண்டகால பாரம்பரியத்தை கொண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தலைநகர் புதுதில்லியில் உள்ள கடமை பாதையில் நடைபெற்ற மூவர்ண கொடியேற்றும் விழாவிற்காக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் இந்த ஆண்டு சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் திரு அன்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வோண்டர் லெயன் ஆகியோரும் பாரம்பரிய முறையில் குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து தேசிய கொடி பறக்கவிட்டபோது விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. பின்னர் முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதனை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிட்டு ஏற்றுக்கொண்டார். அணிவகுப்பில் பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் உள்நாட்டிலேயே தயாரான அதிநவீன ஆயுதங்களின் அணிவகுப்புடன் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த முப்படைகளின் சிறப்பு அலங்கார ஊர்தியும் இடம்பெற்றிருந்தது. கான்போரை கவரும் வகையில் அமைந்தது. தொடர்ந்து வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150வது ஆண்டை குறிக்கும் வகையில் அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த 100கணக்கான நடன கலைஞர்கள் பங்கேற்ற நடனமும் இடம்பெற்றது.
வந்தே மாதரம் கீத் கிஸ்மே ஹை ஸ்துதியா பாரத் மாதா மஹான் கி வந்தே 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 மாதரம்.
இந்த நிகழ்ச்சியில் விமானப்படையின் குரூப் கமாண்டர் சுபான்ஷு சுக்லாவுக்கு நாட்டின் உயரிய அசோக் சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னதாக தில்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். குடியரசு தினம் தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களின் தலைநகரங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தின விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு இன்று விருந்தளித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு அன்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர் லெயன், குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
குடியரசு தின கொண்டாட்டங்களில் ஐரோப்பிய ஆணையம் மற்றும் கவுன்சிலின் தலைவர்கள் பங்கேற்றது ஐரோப்பிய யூனியன் உடனான நல்லுறவின் மிக சிறந்த மைல்கல் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருடன் திரு அன்டோனியோ கோஸ்டா, திருமதி உர்சுலா வான்டர் லெயன் பங்கேற்றது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியன் ராணுவ படைகளை உள்ளடக்கிய அதிகாரிகளும் அட்லாண்டா மற்றும் ஆஸ்பைட்ஸ் கடற்படையினர் குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக கலந்து கொண்டதையும் வெளியுறவு அமைச்சகம் அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் அலங்கார ஊர்தி பார்வையாளர்களை வெகுவாக கவரும் வகையில் அமைந்தது. இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளை நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைத்த விரிவான நடவடிக்கையை வெளிப்படுத்துவதாக அந்த ஊர்தி இடம்பெற்றது. தேசிய ஆயுஷ் திட்டத்தின் கீழ் ஆயுஷின் தந்திரம், ஆரோக்கியத்தின் மந்திரம் என்ற கருப்பொருளுடன் இடம்பெற்ற இந்த ஊர்தி சுயசார்பு இந்தியா மற்றும் மக்களை உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற தொலைநோக்கு பார்வையை பறைசாற்றும் வகையில் அமைந்திருந்ததாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் கே ராமசாமிக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2012 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை இவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பு வகித்தார். பத்மஸ்ரீ விருதுக்கு தாம் தேர்வு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் கிடைத்த அங்கீகாரமாக இதை கருதுவதாகவும் முனைவர் கே ராமசாமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
வேளாண்மை துறையில் 1970 பணியாற்றி வருகிறது. பயோகேஸ் பெரியார் மாவட்டத்துக்கு அகில இந்திய பரிசையும் பெற்றுக் கொடுத்தது 1980. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க விவசாயம் சார்ந்த தொழில்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு, சுகர் இண்டஸ்ட்ரி இருக்கு, லெதர் இண்டஸ்ட்ரி இருக்கு. கரும்பு எடுத்துக்கிறாங்க, கரும்பு என்ன பண்றாங்க, சாறு பிழிகிறாங்க, அதுல எந்த கெமிக்கலும் போடுறது இல்லை. அதுல இருந்து வரக்கூடிய தண்ணியிலேருந்து சர்க்கரை எடுத்ததுக்கு அப்புறம் எந்த பயிர் உறிஞ்சிச்சோ அந்த சத்து தான் இருக்கு. அதனால நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி இதை திரும்ப நிலத்துல பண்ணலாம், ஆனால் நேராக பயன்படுத்தக்கூடாது, அதை வந்து டைல்யூட் பண்ணி பண்ணிங்கன்னாக்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய ஆராய்ச்சி நிலையம் நாக்பூரில் இருக்கக்கூடிய நீரியோட சேர்ந்து நாங்கள் செயல்பட்டு அதுக்கு வந்து மத்திய அரசினுடைய அனுமதியும் பெற்று சென்ட்ரல் பொல்யூஷன் குரூப்லேருந்து 36 சர்க்கரை ஆலைகள், அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆலைகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை நிலத்தில் பயன்படுத்தலான்னு ஒரு அறிவுரையும் பெற்றுத்தந்து அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருந்தது. அது வாழ்க்கையில் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் தட்டி கொடுக்கறதுனால தான் ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது. அந்த வகையில் இந்த அறிவிப்பு வந்து எங்களுக்கு வந்து ஒரு தட்டி கொடுக்குறதாக தான் நான் நினைக்கிறேன். இது வந்து விவசாயிகளுக்காக உழைக்கிறதுக்கு இது ஒரு மாபெரும் சப்போர்ட். நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம்.
கிரீஸ் நாட்டின் ட்ரிகலா நகரில் பிஸ்கட் தயாரிப்பு நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். இரவு நேர பணியில் இருந்தபோது அந்த ஆலையில் திடீரென தீப்பற்றியதாகவும், தீயணைப்புத்துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்காசிய ஆடவர் ஃபுட்சால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இன்று நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் 11 புள்ளிகளை பெற்று 2 இடத்தை பிடித்ததன் அடிப்படையில் இந்தியாவிற்கு இப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. வதோதராவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரேவதி ராஜேஸ்வரன், ஆஸ்திரேலியாவின் ரெனி அலாமே இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மெல்போர்னில் இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுனா இச்சியோகா, சுனோபே வக்கானா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்டே மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசு தின கொண்டாட்டங்களில் ஐரோப்பிய ஆணையம் மற்றும் கவுன்சிலின் தலைவர்கள் பங்கேற்றது ஐரோப்பிய யூனியன் உடனான நல்லுறவின் மைல்கல் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து வகை பயிர்களையும் 100% கொள்முதல் செய்ய அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். கிரீஸ் நாட்டின் பிஸ்கெட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தெற்காசிய ஆடவர் ஃபுட்சால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.